الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان وقال أيضا ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صنع إليكم معروفا فكافئوه فإن لم تجدوا ما تكافئونه فادعوا له حتى تروا أنكم قد كافأتموه صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டானார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவரை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நமது இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு பயனளிக்கின்ற ஈருலகத்திலும் பிரயோஜனம் அளிக்கின்ற விடயங்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இந்த மார்க்கம் சட்டதிட்டங்கள் வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுவதை விட அதிகமாக ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவைகளை பற்றி பேசுவதை விட அதிகமாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மனிதாபிமானம் மனித பண்புகள் பண்பாடுகள் நற்குணங்கள் சம்பந்தமாக மிக அதிகமாக பேசியிருக்கின்றது. ஏன் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு அல் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய நற்குணத்தையும் ஒரு மனிதனுடைய பண்பாட்டையும் ஒரு மனிதனுடைய அக்லாத்தையும் உணர்த்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட பிரதான நோக்கம் மனித நேயமுள்ள தன்னை உலகத்தில் மனிதர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற மிருக இனத்துக்கும் மனித இனத்துக்கும் இடையில் காணப்படுகின்ற வித்தியாசத்தை பண்பாட்டை குணத்தை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக வந்தார்கள். இன்னமா உலகு யுத்தம் இன மக்காரிம் அல்அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு நபியாக வந்தது ரசூலாக வந்தது வெறுமனே இபாதத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுப்பதற்கல்ல, வணக்க வழிபாடுகளை மாத்திரம் போதிப்பதற்கு அல்ல, நான் இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனை மனிதனாக அடையாளப்படுத்துகின்ற மனித நேயம் பண்பாடு ஒழுக்கம்
ஒரு மனிதனிடத்திலே காணப்பட வேண்டிய குணங்கள், இவைகளை இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், காட்டி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பண்புள்ள ஒருவனாக அடையாளப்படுத்துகின்ற அவன் ஒரு மனிதன் தான், மனித குணம் உள்ளவன் தான் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் பிறரை உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, தமக்கு உதவியவர்கள், தம்மை வளர்த்தவர்கள், தம்மை உருவாக்கியவர்கள், தமக்கு உதவியாக இருந்தவர்கள், இவர்களை நினைத்து இவர்களுக்கு உபகாரம் செய்வது, இதை இஸ்லாம் அல் முகாஃபா என்று பிறவி உபகாரம் என்று சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஷ்கர அன்நாஸ் இந்தல்லாஹ் அஷ்கருஹும் லின்நாஸ். யார் இந்த உலகத்தில் மனிதர்கள் தமக்கு செய்த நல்ல விடயங்களுக்கு, நலவுகளுக்கு விசுவாசமாக பிறவி உபகாரம் செய்வார்களோ அவர்கள் தான் இறைவனுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள். ஒரு மனிதன் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இறைவன் தனக்கு அருளிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இபாதத்துக்களை செய்கிறார், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார். ஆனால் அதே மனிதன் தனக்கு உதவி செய்த ஒரு நண்பன், தன்னை ஆளாக்கிய பெற்றோர், தனக்கு உதவுகின்ற ஒத்தாசையாக இருக்கின்ற மனைவி மக்கள், தனக்கு உதவி செய்கின்ற சமுதாயத்தை மறந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கட்ட முறையில் ஒரு மனிதன் நடப்பான் என்றால், அந்த மனிதன் உலகத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதன் உபகாரம் உள்ளவனாக இந்த உலகத்திலே மாற வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸனஅ இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஊ. மனிதர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு யாராவது, அது முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால், ஒரு நலவை சொல்லித் தந்தால், ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு அவர்கள் செய்தால், அவர்கள் செய்ததை போன்று நீங்கள் செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஒரு மனிதன் உங்களுக்கு உபகாரம் செய்தான் என்றால், உதவி செய்தான் என்றால், அவன் செய்ததை போன்று நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் அந்த மனிதன் செய்த உதவிக்கான நன்றி கடன், பிறவி உபகாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு ஒருவர் பொருளால் உதவி செய்திருக்கிறார், காசு பணத்தால் உதவி செய்திருக்கிறார், அந்த மனிதனுக்கு நீங்கள் பிறவி உபகாரம் செய்ய முடியாத அளவுக்கு உங்களிடத்தில் வசதி இல்லை என்றால், வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால், ஃபதுஉ லஹு, அந்த மனிதனுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உதவி செய்தவர்களுக்கு துஆ செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறவி உபகாரம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்கிறது, ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தால் அவர் செய்த உதவிக்கு நீங்கள் பிறவி உபகாரம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத ஒருவர் அவர் நபி அவர்களுக்கு உதவி செய்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த உலகத்தில் பிறவி உபகாரம் செய்திருக்கிறார்கள், விசுவாசமாக நடந்திருக்கிறார்கள். தன்னுடைய சாச்சா அபூ சாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுக்கிறார். சாதாரண அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாமார்களில் மிகவும் வசதி குறைந்தவர் அபூ சாலிப், சாதாரண ஒருவர். தன்னுடைய சகோதரன் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் அனாதையாக மாறிவிடுகிறார்.
உடனே தனக்கு 6 குழந்தைகள் இருக்கிறார்கள் குடும்பத்திலே, 4 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள்.
7வது எனது வீட்டுக்கு ஒரு அனாதை குழந்தையை நான் எடுக்க வேண்டும் என்று மனைவியோடு ஆலோசனை செய்து
தன்னுடைய சகோதரருடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ சாலிப் பொறுப்பெடுக்கிறார்.
சிறு வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக 20 வருடங்கள் அபூ சாலிபுடைய வீட்டிலே வாழ்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, 20 வருடங்கள் அபூ சாலிபுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள்,
ஒரு பிடி உணவை சாப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உபகாரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிறவி உபகாரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அபூ சாலிபுடைய சக்ராக்குடைய நேரத்திலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். அபூ சாலிப் நிராகரித்து விடுகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அபூ சாலிபுடைய வீட்டிலே நான் சாப்பிட்டிருக்கிறேன்,
அவருக்கு நான் விசுவாசமாக நடக்க வேண்டும்,
பிறவி உபகாரம் செய்ய வேண்டும்
சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்விடத்திலே கியாமத்துடைய நாளையிலே
ஷபாஅத் செய்வேன், மன்றாடுவேன். அபூ சாலிப் சுவர்க்கம் செல்வதற்கு அல்ல, அவர் காபிராக மரணித்த காரணத்தினால் சுவர்க்கம் செல்ல முடியாது, அவருடைய தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் ஷபாஅத் செய்வேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இங்கு
அபூ சாலிப் காபிராக மரணித்ததை நபி அவர்கள் அங்கு பார்க்கவில்லை. எனக்கு உபகாரம் செய்த ஒருவருக்கு நான் பிறவி உபகாரம் செய்ய வேண்டும், அவருடைய வீட்டிலே நான் சாப்பிட்டு வளர்ந்திருக்கிறேன்.
இதே போன்று
அந்த அபூ சாலிபுடைய மனைவி நபியுடைய சாட்சி ஃபாத்திமா பின்து அஸ்த ரழியல்லாஹு அன்ஹா மரணித்து விடுகிறார்கள். மரண வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள்.
வந்து அந்த தாயுடைய
தன்னுடைய சாட்சியுடைய தலைக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு ரஹிமக்கில்லாஹு யா உம்மி,
என்னுடைய தாயே, தன்னுடைய சாட்சியை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய அன்பு தாயே,
அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக.
ஏனென்றால்
எனக்கு நன்றாக சாப்பாடு தர வேண்டும் என்பதற்காக நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் நீங்கள் பசியோடு
இருந்திருக்கிறீர்கள்.
எனக்கு நல்ல உடுப்புகளை உடுப்பாட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அரை குறையான ஆடையை அணிந்து வாழ்ந்திருக்கிறீர்கள். நல்ல சாப்பாட்டை நான் சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு 6 குழந்தைகள் இருக்கின்ற போது அந்த 6 குழந்தைகளில் 7வது ஒரு குழந்தையாக என்னையும் உங்களுடைய குழந்தையாக நினைத்து ஒரு புடி சாப்பாடு தந்திருக்கிறீர்கள், எனவே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று அந்த ஜனாசாவுடைய பக்கத்திலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறவி உபகாரத்தை வெளிப்படுத்தினார்கள். அதே தாய் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கபன் செய்யக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முபாரக்கான ஜும்பாவை கலட்டி கொடுத்தார்கள், என்னை வளர்த்த இந்த தாய்க்கு என்னுடைய உடுப்பினால் கபன் செய்ய வேண்டும்.
நபி அவர்களுடைய முபாரக்கான மேனியில் போடப்பட்டிருந்த ஆடையை தனக்கு ஒரு கோடி சாப்பாடு கொடுத்த பெண்ணுக்கு
தன்னை ஆளாக்கிய வளர்ந்த பெண்ணுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய போர்வையை கொடுத்து கபன் செய்ய சொன்னார்கள். இப்போது அந்த ஃபாத்திமா பின்து அஸதுடைய ஜனாசா கபரிலே வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த கபருக்குள்ளே சென்று ஒரு ஜனாசா தூங்குவதை போன்று அந்த கபரிலே தூங்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜனாசா வீட்டுக்கு சென்று துஆ செய்தீர்கள், உங்களுடைய ஆடையை கபனாக கொடுத்தீர்கள், இப்போது கபரில் இறங்கி ஜனாசா உறங்குகின்ற இடத்திலே நீங்கள் உறங்கிவிட்டு வருகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். இப்போதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், குந்தி உம்மி பஅத உம்மி, என்னுடைய தாயை நான் இழந்து விட்டேன் 6 வயதிலே, என்னுடைய தாயை இழந்ததற்கு பின்னால் நீங்கள் எனக்கு தாயாக இருந்து என்னை பராமரித்திருக்கிறீர்கள். மேலும் சொன்னார்கள், கானத் மின் அஹ்சனில் நாஸ் இலைய சனியன் பஅத அபி தாலிப், என்னுடைய சாச்சா அபூ தாலிபுடைய மௌத்துக்கு பின்னால் எனக்கு மிகவும் உபகாரம் செய்த ஒரு பெண் உலகத்திலே இந்த ஃபாத்திமா, அதனால் தான் அவர்களுடைய கபர் விசாலமாக வேண்டும் என்பதற்காக நான் அந்த கபரில் உறங்கினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உபகாரம் செய்தவர்களை மறக்கக்கூடாது. தம்மை வளர்த்தவர்கள், ஆளாக்கியவர்கள், உருவாக்கியவர்கள், செதுக்கியவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. மறப்பது மனிதர்களுடைய பண்பும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் நபி அவர்களை பராமரித்தவர்களில் ஒருவர் தான் நபி அவர்களுடைய இன்னும் ஒரு சாச்சா அப்பாஸ். இவர் பதில் யுத்தத்தில் முஸ்லிமாக இருக்கவில்லை, கைதியாக பிடிக்கப்படுகிறார் அப்பாஸ். இந்த அப்பாஸ் 70 கைதிகளில் ஒருவராக இருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானிக்கிறார்கள், அப்பாஸ் கூதலின் காரணத்தினால் சரியான ஆடை இல்லை, உடுப்பு இல்லை, நடுங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான ஜிப்பாவை கலட்டி அப்பாஸுக்கு கொடுத்தார்கள். ஏன் சிறு வயதில் என்னை பார்த்திருக்கிறார், என்னுடைய சாச்சா நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னை வளர்த்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், அவருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஜிப்பாவை திரட்டி கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னால் தனக்கு உதவி செய்த அப்பாஸ், இவர்களுக்கெல்லாம் நபி அவர்கள் பிரதி உபகாரம் செய்திருக்கிறார்கள். உதவியவர்களை மறந்தது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் நபி அவர்களுக்கு மிகவும் விரோதமாக நடந்த ஒருவர், முனாஃபிக், சையதுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் மரணித்து விடுகிறார் மதீனாவிலே. இவருடைய ஜனாசா கபரிலே வைக்கப்பட போகிறது. நபி அவர்கள் வேகமாக வந்து அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்று உலகத்தில் முனாஃபிக் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன், இவனுடைய ஜனாசாவை நபி அவர்கள் எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொள்கிறார்கள். நபியுடைய முபாரக்கான 2 முழங்காலிலும் ஒரு முனாஃபிக்கை நபி அவர்கள் அவனுடைய ஜனாசாவை முழங்காலில் வைத்து தான் அணிந்திருந்த அந்த ஜிப்பாவை கலட்டி அந்த முனாஃபிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபன் செய்கிறார்கள். செய்துவிட்டு சொன்னார்கள், ஏன் நான் இவருக்கு, இவர் முனாஃபிக்காக இருந்தோம், இவருக்கு ஏன் நான் என்னுடைய உடுப்பை கபன் செய்வதற்காக கொடுத்தேன் என்றால், ஒரு தடவை என்னுடைய சாச்சா அப்பாஸ் ஏழையாக இருந்தார், உடுப்பதற்கு உடுப்பில்லாமல் இருந்தார், அந்த நேரத்தில் இந்த முனாஃபிக் என்னுடைய சாச்சாவுக்கு ஒரு ஜிப்பாவை வாங்கி கொடுத்தார், அந்த விசுவாசம் அந்த உபகாரத்துக்கு மௌத்துக்கு முன்னால் நான் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், அவன் செய்த உதவியை எனக்கல்ல எனது சாச்சாவுக்கு செய்த உதவியை நான் மறக்கவில்லை, அதனால் என்னுடைய ஜிப்பாவை கலட்டி இந்த முனாபிக்கு கொடுத்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய அடையாளம். ஒரு முஸ்லிம் உபகாரம் செய்தவர்களை, வளர்த்தவர்களை, உருவாக்கியவர்களை, ஆளாக்கியவர்களை மறக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள். நபிப்பட்டம் கிடைத்த 10வது வருடம் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். தாயிஃபில் வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக சென்றார்கள். ஆனால் தாயிஃப் வாசிகள் நபி அவர்களை மதிக்கவில்லை, அடித்து துரத்துகிறார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் நபி அவர்கள் மக்காவுக்கு வருகின்ற போது மக்கா வாசிகள் காபிர்கள் சொன்னார்கள், முஹம்மதே நீங்கள் மக்காவுக்கு வரக்கூடாது, அப்படி நீங்கள் வந்தால் உங்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம். யாரும் நபி அவர்களை பாதுகாப்பதற்கு முன் வரவில்லை. காபிர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மக்காவுக்கு வந்தால் உங்களை கொலை செய்து விடுவோம். இந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் முஸ்லிமுன் அதி என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒரு காபிர், ஒரு நல்ல மனிதர், நபி அவர்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள், முஸ்லிமே மக்கா வாசிகள் என்னை கொலை செய்வதாக எச்சரிக்கிறார்கள், நான் மக்காவுக்கு வர வேண்டும், என்னை நீங்கள் பாதுகாருங்கள் என்று ஒரு செய்தியை அனுப்புகிறார் அல் முஸ்லிமுன் அதி. கண்ணியமானவர்களை, இந்த முஸ்லிமுன் அதி என்பவர் நாகரிகமானவர், நல்ல பண்புள்ளவர், முஸ்லீமாக இருக்கவில்லை. இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாலி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆயுதங்களை சுமந்து கொண்டு மக்காவுடைய போர்டருக்கு போகிறார். போய் சொல்கிறார், யாராவது முஹம்மதுக்கு ஏதாவது செய்தீர்கள் என்றால் உங்கள் எல்லோரையும் நான் தாக்குவேன், கொலை செய்வேன் என்று நபி அவர்களுக்கு ஒரு காபிர் பாதுகாப்பு கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு உபகாரம். இந்த மனிதன் செய்த இந்த உபகாரத்தை நபி அவர்கள் 5 வருடங்களுக்கு பின்னால் அதை மறக்காமல் பிரதி உபகாரம் செய்கிறார்கள். பத்ர் யுத்தத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், மக்காவை சேர்ந்த 70 முஷ்ரிக்கீன்கள் கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார்கள். இப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لو كان المطعم حيا وكلمني في هؤلاء النفنا تركتهم. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு 5 வருடங்களுக்கு முன்னால் மக்காவுக்கு வர முடியாத நேரத்தில் என்னை பாதுகாத்த ஒருவர் முத்இம் என்று சொல்லக்கூடியவர், அவர் இந்த சந்தர்ப்பத்தில் உயிரோடு இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, தனக்கு உதவி செய்தவர் மரணித்ததற்கு பின்னாலும் அவருக்கு உபகாரம் செய்ய நினைத்தார்கள் ரசூலுல்லாஹ். இன்று வாப்பா புள்ளைய வளர்த்துட்டு மௌத்தாகிட்டாரு, பிள்ளைகள் கூட வாப்பாவை நினைக்கிறதில்லை. பெத்த வாப்பாக்கு கூட உபகாரம் செய்யாத பிள்ளைகள் வாழ்கின்ற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். மனைவிக்கு உபகாரம் செய்யாத கணவன்மார்கள் வாழ்கின்ற காலத்திலே வாழ்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுபைர் அதாவது முஸ்லிமுன் அதி மௌத்தாகிட்டாரு, அவர் உயிரோடு இருந்து இந்த நேரத்தில் இந்த 70 காபிர்களையும் விடுதலை செய்யுமாறு என்னிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவருக்காக, அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், அவருக்காக இந்த 70 காபிர்களையும் நான் விடுதலை செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உதவி செய்த முத்இமை அந்த இடத்திலே அவர் செய்த உதவியை ஞாபகப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு உதவி செய்த காபிர்களையும் நபி அவர்கள் மறக்கவில்லை. தனக்கு எதிராக செயல்பட்ட முனாஃபிக்கீன்கள் தனது குடும்பத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதற்காக பிறவி உபகாரம் செய்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னியமானவர்களே, உதவியவர்களை மறக்கக்கூடாது. எம்மை உருவாக்கியவர்கள் எங்களுடைய ஆசான்மார்கள், தனவந்தர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள்
இவர்கள் யாரேனும் எங்களுக்கு உதவி செய்திருந்தால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும்,
அல்லது துஆ செய்ய வேண்டும், அல்லது அவர் எனக்கு இப்படி செய்திருக்கிறார் என்று அவர் செய்ததை நாங்கள் சொல்ல வேண்டும்.
அவர் எனக்கு இப்படி உதவி செஞ்சிருந்தார், நான் இப்படி இருக்கிறேன்.
அவர் எனக்கு இப்படி சொல்லி தந்திருந்தார், நான் இப்படி இருக்கிறேன். இதுவும் பிரதி உபகாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கா சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம், வந்த நேரத்தில் மதீனா வாசிகள் எங்களுக்கு உதவி செய்தார்கள், அகதிகளாக நாங்கள் வந்தோம், மதீனா வாசிகள் உதவி செய்தார்கள், கஃபவுனல் முஅன், எங்களுடைய சகல தேவைகளையும் பொருட்படுத்தார்கள், திருமணம் முடித்து தந்தார்கள், காணி பூமிகளை தந்தார்கள், வீடு வாசல்களை தந்தார்கள், விவசாய நிலங்களை தந்தார்கள், இப்படியெல்லாம் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் யார சூழல்லா. ஆனா அவங்க செஞ்ச உதவிக்கு எங்களால் உபகாரம் செய்ய இயலாது, அந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறாங்க.
சஹாபாக்களை பார்த்து, மக்கா வாசிகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள்,
பிறவி உபகாரம் செய்ய கிடைக்கவில்லை என்று நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்.
அலைஹிம்
அவர்கள் இப்படி ஒரு உபகாரம் செய்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே,
இது போதும் என்றார்கள்.
நன்றி மறக்கக்கூடாது, உதவி செய்தவர்களை பாராட்ட வேண்டும், உதவி செய்தவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்கள் செய்த உதவியை நாங்கள் பெருமிதமாக பேச வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் மதீனா வாசிகளுக்கு பிறவி உபகாரம் செய்ய கிடைக்கவில்லை என்று, கவலைப்படாதீர்கள், அவர்கள் செய்த உதவியை நீங்கள் நினைத்து பேசுகிறீர்களே, இதுவும் ஒரு பிறவி உபகாரம், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு மனிதன் நன்றி மறப்பது, உபகாரம் செய்தவர்களை மறப்பது ஒரு பாவமான விடயம், பாவமான காரியம். சில நேரத்தில் ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு அந்த மனிதன் உலகத்தில் அவனுக்கு கிடைத்த உபகாரங்களுக்கு பிறவி உபகாரம் செய்யாமல் இருப்பது ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு காரணம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் மிஅராஜுடைய பயணத்தின் போது நரகத்தை எட்டி பார்த்தேன், நரகத்தில் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் என்று சொன்னார்கள். இப்போது பெண்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், என்ன காரணம், என்ன காரணம், பெண்கள் நரகத்துக்கு அதிகமாக செல்வதற்கு என்ன காரணம்?
சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மூன்று காரணங்களை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், யஃபுர்னல் யுஅல்லல் அவுலாத், அவர்கள் பிள்ளைகளுக்கு சாபம் இடுகிறார்கள், சின்னோடு தவறை பிள்ளை செய்கின்ற போது பிள்ளைகளுக்கு பதுவா செய்கிறார்கள், இதன் காரணத்தினால் சில பெண்கள் நரகம் சென்று விடுவார்கள். இரண்டாவது காரணத்தை சொன்னார்கள், யஃபுர்னல் அஷீர், அவர்களோடு அன்பாக ஆதரவாக சேர்ந்து வாழ்கின்ற கணவனோடு நன்றி கட்ட முறையிலே நடந்து கொள்கிறார்கள். கணவன்மார்கள் உபகாரம் செய்கின்ற போது அந்த உபகாரத்தை மறந்து நன்றி கட்டவர்களாக பிறவி உபகாரம் செய்யாமல் பெண்கள் வாழ்கிறார்கள், அதனால் பெண்கள் நரகத்துக்கு போய்விடுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் உன்னுடைய மனைவிக்கு நீ அஹ்சன்த தஹர், உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உபகாரம் செய்து ஒரு நாள் ஒரு தவறை உன்னுடைய மனைவி கண்டுவிட்டால், மா ரஐது மின்க கைரன் கத், ஒரு நாளும் எனக்கு எந்த நலவும் நீங்க செய்யல் என்று சொல்லி உங்களுடைய மனைவிமார்கள் சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவன்மார்களுக்கு உபகாரம் செய்யாத, பிறவி உபகாரம் செய்யாத, நன்றி கட்ட முறையில் நடக்கின்ற பெண்களை ரசூலுல்லாஹ் நரகவாசிகள் என்று சொன்னார்கள். எனவே உபகாரம் செய்யாத சில பேர்கள், பிறவி உபகாரம் செய்யாத சில பேர்கள் நரகம் சென்று விடுவார்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடிக்கடி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை புகழ்ந்து பேசுவார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் ரோஷம் ஏற்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் நபி அவர்கள் கானத் வ கானத், ஹதீஜா இப்படிப்பட்ட கும்புல, இப்படி உபகாரம் செய்யற கும்புல, இப்படி நல்ல கும்புல என்று ஹதீஜாவை எனக்கு முன்னால் நபி அவர்கள் புகழ்வார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நாள் கோபம் ஏற்பட்டது. கோபம் ஏற்பட்டு நபியிடத்தில் கேட்டேன், ஏன் நீங்கள் எப்போதும் ஹதீஜாவுடைய பெயரை சொல்கிறீர்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவருடைய புகழை ஏன் சொல்கிறீர்கள் என்று நான் கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆமனத் பி இத் கஃபர பி அன்னாஸ். ஒரு நாள் மக்காவில் வாழ்கின்ற எல்லோரும் என்னை நிராகரித்தார்கள், என்னை பொய்யன் என்று சொன்னார்கள், எனக்கு பைத்தியம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி ஹதீஜா மாத்திரம் என்னை ஏற்றுக்கொண்டாள். மக்காவில் வாழ்கின்ற எல்லோரும் என்னை பொய்யன் என்று சொன்ன நேரத்தில் இந்த பெண் என்னை உண்மைப்படுத்தினாள். அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் சொத்து செல்வத்தின் மூலம் எனக்கும் தீனுக்கும் உதவியாக இருந்த பெண், அதனால் தான் அவளுடைய மௌத்துக்கு பின்னாலும் அவளை நான் மறக்கவில்லை, அவளுக்கு நான் பிரதி உபகாரமாக துவா செய்கிறேன், அவளுடைய பெயரை சொல்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை சொல்லிவிட்டு ஒரு நாள் நபி அவர்கள் சபையிலே இருக்கிறார்கள். ஒரு மூதாட்டி வருகிறாள், மூதாட்டி வருகிறாள். நபி அவர்கள் எழுந்து நின்று தன்னுடைய சபைக்கு அந்த மூதாட்டியை அழைத்து தன்னுடைய முபாரக்கான தான் அமரக்கூடிய இடத்திலே அந்த பெண்ணை அமர வைத்தார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் யார்? அறிமுகம் இல்லாத ஒரு பெண், நீங்கள் எழுந்து மரியாதை செய்கிறீர்களே, யார் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கானத் தத்தி ஹதீஜத ஃபீ ஸமானிஹா, ஹதீஜா உயிர் வாழக்கூடிய நேரத்தில் இந்த பெண் ஹதீஜாவை சந்திப்பதற்காக, ஹதீஜாவை நோய் விசாரிப்பதற்காக, ஹதீஜாவுக்கு உதவி செய்வதற்காக, என்னுடைய மனைவிக்கு உதவி செய்த பெண், அதனால் அந்த பெண்ணை நான் மதிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் பிரதி உபகாரம் செய்தார்கள். மனைவி மௌத்தாகிய மனைவியின் நலவுகளை பேசினார்கள். தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து மனைவிக்கு உதவி செய்த மனைவியின் நன்மைக்கும் நபி அவர்கள் பிறவி உபகாரம் செய்து காட்டிருக்கிறார்கள். தனக்கு வேலை செய்த ரபி ஆர்தி அல்லாஹு அனுமதி செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள் சிறுவன், நபி அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. எனக்கு இந்த குழந்தை வேலை செய்து கொண்டிருக்கிறதே, சந்தோஷப்பட்டு ரபியாவை பார்த்து கேட்கிறார்கள், சல் சுக்தயா ரபியா, ரபியா உனக்கு என்ன வேணும், எதை வேண்டும் என்றாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன். பிரதி உபகாரம், ஒரு குழந்தை எனக்கு வேலை செய்கிறான், ஒரு சிறுவன் எனக்கு சிதமத்தை செய்கிறான், அவனுக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும். ரபியா கேட்கிறார், எனக்கு யார சூழல்லா அடுக்க முராபக்கத்தக்கில் ஜன்னா, உங்களோடு நான் சொர்க்கத்திலே வாழ வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் அது என்னால் முடியாது, நீ அதிகமாக தொழுது நல்லவன்களை செய்து சொர்க்கவாசியாக மாறிக்கொள் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களை வளர்த்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்த எங்களுடைய சாச்சாமார்களாக இருக்கலாம், பெரிய தந்தைகளாக இருக்கலாம், எங்களை பராமரித்தவர்களாக இருக்கலாம், எங்களை உருவாக்கியவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு நாங்கள் அவர்கள் செய்த உதவிக்கு பிரதி உபகாரம் செய்வதை இஸ்லாம் இபாதத் என்று சொல்கிறது. இல்லை என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் துஆ செய்ய வேண்டும். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உஸ்தாத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நான் ஒவ்வொரு தொழுகையிலும் என்னுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் துஆ செய்வதற்கு முன்னால் என்னுடைய உஸ்தாத் அபு ஹனீஃபாவுக்கு நான் துஆ செய்கிறேன். ஏன்? அவர் எனக்கு என்னை உருவாக்கி இருக்கிறார், எனக்கு படித்து தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எமக்கு கற்பித்தவர்கள், எமக்கு உதவியவர்கள், எமக்கு ஓதி தந்தவர்கள், எமக்கு ஹிதுமத்தி செய்தவர்கள், எமக்காக பாடுபட்டவர்கள், எமக்கு உபகாரம் செய்தவர்கள், இவர்களை மறப்பது, அவர்களுடைய உபகாரங்களை மறப்பது ஒரு மனிதனுடைய பண்பு கிடையாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே நாங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய பெயரும் சொல்லப்பட்டு எங்களுக்காக அவர்கள் துவா செய்யக்கூடிய அமைப்பில் நல்ல உபகாரங்களை மனிதர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை, நல்ல சேவைகளை இந்த சமுதாயத்துக்கு செய்து அதன் மூலமாக அவர்களுடைய துஆவில் பங்கு பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருவானாக. தாவல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாவல எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தாவல இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மன்னிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருவாயாக.